2020 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதியே பகுதியில் பயம் அவசியம் ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, இது வாசகர் கடிதம் அல்ல. சில நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து ஒருவர் என் தொலைபேசி எண்ணை கண்டுபிடித்து அழைத்து ஒரு அன்பு வேண்டுகோள் விடுத்தார். இப்போது இருக்கும் சூழ்நிலை எல்லோருக்கும் ஒரு பயத்தை ஏற்படுத்துவதால் ஏதேனும் என் கருத்துக்களை இந்த பகுதியில் வெளியிட கூறினார். அதனால் ஒரு புள்ளி இதை விட மிகச்சிறிய மைக்ரோ ஆர்கனிசம் உலகத்தில் அத்தனை நாடுகளும் சேமித்து வைத்திருக்கும் ஏவுகணைகளுக்கும் அணு ஆயுதங்களுக்கும் டிமிக்கி கொடுத்துவிட்டு இதுதான் பிரளயமோ என்று எல்லோரையுமே அலறவிட்டு கதறவிட்டு பதறவிட்டு பறந்து பறந்து அழிக்கும் நுண் எதிரி. 3 மாதங்களாக காற்றில் ஒலிக்கும் ஒரே சொல் அதுதான். பயமில்லாமல் எப்படி இருக்கும் இப்போது? பீதிதான் இப்போது வியாதி. எனக்கு வந்துவிடுமோ என்ற பயம், பொருளாதாரம் நசுங்கிவிட்டதே என்ற பயம், குழந்தைகள் படிப்பு கெட்டுவிட்டதே என்ற பயம், குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறதோ என்ற பயம், இந்தியாவில் முதியோர் குடியிருப்பில் இருக்கும் பெற்றோர்களின் நிலைமை பற்றிய பயம், ஓடி ஒளிந்து கொள்ள ஒரு இடம் கூட இல்லையே, வீட்டிலேயே இருந்தால் சித்தம் பேதலித்து விடுமோ என்ற பயம், விரைவிலேயே பாலுக்கும் பருப்புக்கும் அரிசிக்கும் பஞ்சம் வந்துவிடுமோ என்ற பயம், வெவ்வேறு இடத்தில் தனித்தனி திடல்களில் தனியாக மாட்டிக்கொண்டிருக்கும் நம் குடும்ப அங்கத்தினரை பார்க்காமலேயே இருந்து விடுவோமோ என்ற பயம். இந்த பயத்தால் நாம் ஒரு நம்பிக்கை எழுந்த கையாளாகத்தனமான நிலைமைக்கு தள்ளப்படுகிறோம். கோபம், சோகம், கவலை, ஆத்திரம் என்று அத்தனை எதிர்மறை உணர்ச்சிகளுக்கும் ஆளாகிறோம். இந்த நிலையில் பயப்படாதீர்கள், பயப்படாமல் இருக்க பாருங்கள் என்று வெறும் வார்த்தைகளை சொல்வதால் பயத்தை போக்க முடியாது. பயம் என்பது அவசியம். அது பீதியாக போகும்போதுதான் உடல் சுருங்கி உள்ளம் சுருங்கி ஒன்றும் இல்லாமல் போய்விடுவோம். இப்போது தோன்றியிருக்கும் பயத்தின் சிந்தனை போக்கை மாற்றும் போது அதன் வீரியம் குறைகிறது. யோசித்து பாருங்கள். இது ஒரு பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் ஃபார் த என்டயர் ஹியூமன் கைண்ட். உடலும் மனதும் இந்த பயம் என்ற நெருப்பில் புடம்போடப்பட்டு சுத்தமாக வெளிவருகிறோம். பர்சனல் ஹைஜீன் பல மடங்கு உயர்த்தப்பட்டு அதை பழக்கமாக மாற்றிக்கொண்டு வருகிறோம். நம் பணம், பதவி, புகழ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமக்குள் ஏற்பட்டிருக்கும் மமதையையும் கர்வமும் அடக்கப்பட்டு நமக்கும் மேலே ஒரு சக்தி தன்னை அடையாளம் காட்டிக்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நாம் ஒரு தூசி என்பதை தெளிவாக ஆழமாக உள்மனதில் செலுத்துகிறது. மனம் பண்படுகிறது. வி ஆர் ஹம்பிள்டு. எவ்வளவுதான் சுயநலத்தில் கவனம் செலுத்தினாலும் சமுதாய பொறுப்புணர்ச்சியையும் அதிகப்படுத்துகிறது. பிசிக்கல் டிஸ்டன்சிங் Catch-22 சிச்சுவேஷன். ஒரே குடும்பமாக ஒன்றாக சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகிறது? குழந்தைகளுடன் விளையாடி அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி தினம் தினம் புது சமையல் என்று குவாலிட்டி டைம் டெடிக்கேட்டட் ஒன்லி டு ஃபேமிலி அண்ட் ஃபேமிலி. என்ஜாய் தி மூமெண்ட்ஸ். சண்டே சச்சரவுகளை பொருட்படுத்தாதீர்கள். இந்த காலம் மறுபடியும் எப்போது கிடைக்கும் என்று தெரியாது. தினமும் அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, தங்கை என்று ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் பேச நேரம் கிடைக்கும் போது அந்த பெற்றோர்கள் எவ்வளவு சந்தோஷப்படுகிறார்கள். பொருளுக்கு பற்றாக்குறையே இல்லாத நாட்டில் வாழும் நாம் வேஸ்டேஜ் என்றால் என்ன, சிக்கனம் என்றால் என்ன என்பதை கற்றுக்கொள்கிறோம். சீலிங் ஆன் டிசையர்ஸ் பற்றி தெரிந்து கொள்கிறோம். பல மில்லியன் மக்கள் வேலையின்றி, இன்சூரன்ஸ் இன்றி, தங்க இடமின்றி, உணவில்லாமல் தவிக்கும் போது நாம் தனிப்பட்டதை பற்றி குறை சொல்லாமல் பக்குவமாக அதை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம் இல்லையா? பங்கு சந்தை சரிந்து விட்டது. வேலை வாய்ப்பு மீண்டும் இருக்குமா என்று தெரியவில்லை. உண்மைதான். ஆனால் எல்லோருக்கும் அதே நிலைதானே. வை மீ என்று யாரை கேட்க முடியும் என்று நம் மன நிலைப்பாட்டையும் நாம் மாற்றிக்கொண்டு விட்டோம். அறக்க பறக்க வேலைக்கு போய்கொண்டு லெப்ட் ஓவரை சாப்பிட்டு கொண்டு வார இறுதியிலும் 1008 குழந்தைகளை சார்ந்த வேலைகளை இழுத்து போட்டுக்கொண்டு எதையுமே ரசிக்க முடியாத வேகத்தில் போய்கொண்டிருந்தது போக இப்போது மியூசிக், பெயிண்டிங், கார்டனிங் என்ற மனதில் இருத்தியிருந்த ஆசைகளை காத்து கொள்ள அருமையான நேரம் என்று உணர்ந்து விட்டோம் இல்லையா? ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் கட்டுப்பட்டு வருகிறது. நம் பெரியவர்கள் உபவாசம் என்ற பெயரில் ஒரு நாள் சாப்பிடாமல் இருப்பார்கள். நம் ஜீரண மண்டலத்துக்கு ஒரு நாள் ஓய்வு. சிறு வயதில் எனக்கு அந்த சித்தாந்தங்கள் புரியவில்லை. அதுபோலத்தான் இந்த வீட்டு அமைப்பும். அந்த காலத்தில் நாம் கடைபிடித்த விதிமுறைகளை இப்போது பெருமையுடன் ஆராய்ந்து பார்க்கிறோம். பள்ளியில் படித்த அந்த நாட்களில் சென்னையிலிருந்து கிராமத்துக்கு விடுமுறை நாட்களை கழிக்கப் போவோம். பக்கத்து வீட்டு பெண்களுடன் பாண்டி விளையாட பிடிக்கும், ஆனால் பெரியம்மாவின் சர்வாதிகாரம் பிடிக்காது. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் பின்னால் சென்று குளிக்க வேண்டும், அப்புறம்தான் காஃபி டிஃபன் எல்லாம். ஐ ஹேட்டட் இட். காலையில் எழுந்தவுடன் குளிக்க வேண்டும், போர் போர் போர். அந்த தெருவில் யார் வீட்டில் முன்புறத்திலாவது வேப்பிலை கட்டி தொங்க விட்டிருந்தால் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது. அங்கே யாருக்கோ அம்மை வார்த்திருக்கிறது, அதனால் எனக்கென்ன, தெரியாமல் போக முயல்வோம். ஆனால் அந்த வீட்டிலும் அனுமதிக்க மாட்டார்கள். இப்படி எத்தனையோ கட்டுப்பாடுகள். நகரத்தில் பிறந்து வளர்ந்த பெண், பெரியம்மா பட்டிக்காடு, பாட்டி வீட்டில் எந்த சலுகையும் இருக்காது என்ற நினைப்பில் நான் வளர்ந்தேன். இப்போது பெருமையுடன் நினைக்கிறேன். எந்த நிலையும் அந்த நிலையில் நிலைத்ததில்லை. இதுவும் கடந்து போகும். நாம் பொறுப்பாக இருக்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம், புதுமையாக இருக்கிறோம், கட்டுப்பாடுடன் இருக்கிறோம், கடமை உணர்வோடு இருக்கிறோம், கனவோடு இருக்கிறோம், ஒவ்வொரு தினத்தையும் ரசித்து அனுபவிக்கிறோம், நம்பிக்கையோடு காத்திருக்கிறோம். இதை முடிக்கும் தருவாயில் எனக்கு சில வருடங்களுக்கு முன் நான் எழுதிய ஒரு கவிதை நினைவுக்கு வருகிறது. இதே போல ஒரு நிலையில் நான் எனக்கே எழுதி கொண்ட ஆட்டோ கவுன்சிலிங்கா என்று தெரியவில்லை. ஒரு பகுதி மட்டும் ஞாபகம் வந்தது, கவிதை வரிகள் இல்லை, கருத்து மட்டும். கவலையால் பதைத்து நிற்கும் ஒரு பெண்ணை பார்த்து இயற்கை அன்னை சொல்கிறாள், கண்ணை திறந்து பார் கண்ணே, உன் வாழ்க்கை தோட்டத்தில் ஒரு அருமையான தினமலர் பூத்திருக்கிறது. அந்த நாள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், அதன் போக்கிலேயே அனுபவித்து விடு என்கிறாள். எனக்கும் உண்டு எரிமலை குமுறல், எனக்கும் உண்டு நிலமகள் நடுக்கம், எனக்கும் உண்டு பனியும் பாலையும், எனக்கும் உண்டு வறட்சியும் வெள்ளமும். தளர்ச்சியில் தானே தயங்கி நின்றால், தளர்ச்சியில் நானே தயங்கி நின்றால் மனித வளர்ச்சிக்கு இங்கே இடம் ஏது? ஆகவே கலங்காதே என் கண்ணே, வண்ணமலர் இன்று வாடும் முன்னே ரசித்திடு அதனை முழுவதுமே. தளரும் மனதுக்கு தாழ் போட்டு வளரும் நம்பிக்கை வழி தருவாய். நறுமணம் சுமந்து புதிய மலர் நாளைய தினம் மீண்டும் மலரும். கவிஞர்கள் மன்னிப்பார்களாக, நேரம்தான் கிடைத்திருக்கிறதே என்று நிறைய எழுதிவிட்டேன். பயம் இருக்கட்டும், ஆனால் பீதியாக வியாதியை நாம் வரவழைத்துக் கொள்ள மாட்டோம். வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன். பர்சனல் குவரிஸ் டாக்டர் சிவி லிசன்ஸ் டு யூ @gmail.com. ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.